நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் ஏவ்கார் ஆய்வகத்தின் மேலாண்மை இயக்குனர் முனிவர் ES கார்த்தி அவர்கள் நீர் மேலாண்மையும் அதன் பயன்கள் பற்றியும் பல தகவல்களை வழங்குகிறார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயனடைமாறு புதுகை பண்பலையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நேயர்களே, புதுகை FM நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மையும் அதன் பயன்களும், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறேன். என் பெயர் முனைவர் ES கார்த்தி. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஆண்டு காலமாக பல நீர்களை பற்றி பல ஆராய்ச்சிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்க ஈரோட்டில் எங்க நிறுவனத்தின் பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவ்கார் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து நீர் வந்து எப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம் இப்படிங்கறத பத்தியான பல ஆராய்ச்சிகளும் ஆராய்ச்சி கட்டுரைகளும் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே நாங்க வந்து இந்த நிறுவனத்தின் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தலைப்புல பத்தி பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மையும் அதன் பயன்களும். ஜென்ரலா நம்ம வந்து உலகில வாழும் எல்லா உயிர்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீர் மிக முக்கியமானது. சோ நீர் இல்லை என்றால் உலகமே இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். சோ என்னன்னா இப்ப பல நாட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அங்க வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க பல ஆண்டு காலமாக. இதுல அவங்க முதல்ல செய்யக்கூடிய ஆராய்ச்சி என்ன அப்படின்னா அங்க நீர் இருக்குதா இல்லையா. சோ அங்க நீர் இல்லை அப்படின்னாவே அவங்க வந்து அந்த ஆராய்ச்சியில ஒரு பெரிய பின்னடைவா தான் அவங்க பாக்குறாங்க. ஏன்னா நீர் இருந்ததுன்னா தான் அதுக்கப்புறம் அந்த கிரகத்துல வந்து நம்மளால போய் வாழ முடியுமா, இல்ல உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல செடிகொடிகள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கறத பத்தியான அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு அவங்க போவாங்க. சோ இந்த ஒரு உதாரணமே உங்களுக்கு வந்து சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நீர் இல்லை என்றால் உலகமே இல்லை. ஆனா இப்ப பல ஆண்டு காலமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நீர் பற்றாக்குறையில் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பற்றாக்குறையில் இருக்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதுக்கு முதற்கல் காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா நீரை வந்து வேஸ்ட் பண்றோம். ஓகே, அதாவது தேவைக்கு அதிகமாக நம்ம நீரை பயன்படுத்துறோம். இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பருவநிலை மாற்றம். சோ இது எல்லாத்துக்கும் தெரியும், கிளைமேட் சேஞ்சஸ் பத்தி நம்ம சொல்றோம். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வெய்ய காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது. சோ இந்த மாதிரியான பருவநிலை மாற்றத்தினாலையும் நம்மளோட நிலத்தடி நீர் வந்து ப்ராப்பரா அது வந்து மெயின்டைன் ஆகாம போகுது. இது ஒரு காரணமாக நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர் மாசுபடுத்துறோம் நம்ம. சோ நம்மகிட்ட இருக்கிற நீரையும் நம்ம வந்து அதிகமா மாசுபடுத்திடுறோம். மாசுபடுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுல நிறைய வகையில வந்து நம்ம நீரை வந்து மாசுபடுத்துறோம். அது நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம் என்ன எப்படி எப்படி எல்லாம் நம்ம மாசுபடுத்துறோம் அப்படிங்கறது நம்ம உங்களுக்கு அடுத்தது நான் சொல்றேன். அடுத்து உப்பு நீர் அதிகமாக இருக்குது நம்ம இதுல. சோ கடல் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பெரும்பங்கு வந்து கடலால் சூழ்ந்திருக்குது. அதுல நீர் தான் ஃபுல்லாவே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த நீரை வந்து நம்ம எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியல. நம்மகிட்ட இருக்கிற நன்னீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த இதுதான் இருக்குது. அந்த நீரை நம்ம வந்து மாசுபடாமையும் நம்ம சரியான முறையில அதை உபயோகப்படுத்தி நான் மட்டும்தான் நம்ம இன்னும் வருங்காலத்துல வந்து நம்மளால சாதிக்க முடியும் நிறைய விஷயங்களை. இப்ப பருவநிலை மாற்றத்தை பத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சோ இதனாலையும் நமக்கு வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நீர் மாசுபடுறதுல பாத்தீங்க அப்படின்னா குளங்கள், ஆறு, ஏரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் இதெல்லாம் அந்த கேட்டகரியில. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர்னு சொல்றோம். அதாவது என்னன்னா நிலத்தடி நீர், அதாவது பாத்தீங்கன்னா போர்வெல், கிணறு இந்த மாதிரிதான் வந்து மாசடையுது. இது மாசடைகிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மூணு காரணிகளை நம்ம வந்து சொல்லலாம். முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டில இருந்து வரக்கூடிய கழிவு நீர் வந்து பெரிய லெவல்ல மாசுகளை ஏற்படுத்துது. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நகரங்களிலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கிறோம். எல்லா வீட்டுல இருந்து வரக்கூடிய கழிவு நீர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரைனேஜ் வழியா நம்ம போய் அது ஏதோ ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நம்ம வந்து ஆறு குளங்கொட்டைகளை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை கலந்துடுறோம். சோ இதனால பெரிய லெவல்ல மாசடையுது. இதை எப்படி சார் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கழிவு நீரை நம்ம சுத்திகரிச்சு அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை நீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு குளங்கள்ல கொண்டுட்டு போய் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம அதை பண்ண முடியும். பட் என்னன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம நம்ம பண்றப்பதான் நமக்கு பெரிய பின்விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வரக்கூடிய, அதாவது தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய கழிவுகளும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து நீர் வந்து மாசுபடுத்துது. இது வந்து இரண்டு வகையில மாசுபடுத்துது, ஒண்ணு சர்ஃபேஸ் வாட்டர், இன்னொன்னு கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்ல என்னன்னு அப்படின்னா சரியான சுத்திகரிக்கப்படாத நீரை ஆறு குளம் ஏரிகள் எல்லாம் போய் கலந்துடுறோம், இதனால மாசு அடையுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் எப்படி சார் ஆகுது அப்படின்னா அப்படியே ட்ரீட் பண்ணாத வாட்டரை நம்ம அப்படியே நிலங்கள்ல விடுறப்போ நம்மளோட போர் தண்ணி அல்லது நம்மளோட கிணத்து தண்ணிகள் எல்லாம் வந்து மாசடையுது. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரணம், இந்த காரணம் நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டீங்க, நம்ம விவசாயத்திலிருந்து வரக்கூடிய சில கழிவுகள் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல தண்ணியே மாசடையுது. இது எப்படிங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி. சோ அதிகமா நம்ம வந்து பூச்சிக்கொல்லியும் உரங்களும் உபயோகப்படுத்துறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை உங்களுக்கு வந்து கண்டாமினேட் பண்ணது. இந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்ல இறங்கி அந்த நிலத்தடி நீரை வந்து நம்ம உபயோகப்படுத்த பெரிய லெவல்ல பாதிப்புகளை கொண்டாடுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காரணங்கள், அதாவது உங்களுக்கு தண்ணி வந்து எந்தெந்த சோர்ஸ்ல வந்து நமக்கு கண்டாமினேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது அடுத்தது எப்படி சார் இதை வந்து சரி பண்ணலாம் இத அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டு கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையத்தை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அல்லது ஒரு கிராமம் இருக்குது அல்லது ஒரு கார்பரேஷன் இருக்கு அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய வீட்டு உபயோக கழிவு தண்ணிய ஃபுல்லா ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி காமன் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை வச்சு அங்க எல்லா வாட்டரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரீட் பண்ண வாட்டரை நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இது ஒரு முறை. அடுத்தது இன்னொரு முறை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நம்ம வந்து ஒரு மினி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நம்ம சொல்லுவாங்க. இப்போ சின்னதா ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம், ஒரு 10 வீடு இருக்குது 20 வீடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சுத்திகரிச்சு அந்த தண்ணியை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். எப்படி சார் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சில விதிமுறைகள் இருக்குது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாத்தையும் வந்து குளோரினேட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து ஓவர் டேங்குக்கு திருப்பி கொண்டுட்டு போய் அந்த தண்ணியை நம்ம வந்து மறுசுழற்சி முறையில் நம்ம பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாய்லெட் ஃப்ளஷிங் பர்பஸ்க்கு, கார்டனிங் பர்பஸ்க்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். இது ரெண்டாவது முறையில நம்ம வந்து தண்ணி சுத்திகரிச்சு பண்ணலாம். இது வந்து ஷோர்ட்லயே நம்ம வந்து பண்றோம். இது நம்மளோட அரசாங்கமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ண சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களும் கொண்டாந்து இருக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் இதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளும் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு அந்த தண்ணியை சுத்திகரித்து அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை வந்து நம்ம வந்து கார்டனிங் பர்பஸ்க்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீயூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தது எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரை எப்படி எல்லாம் நம்ம வந்து சுத்திகரிக்கலாம், இது எப்படி நம்ம மறுசுழற்சி முறையில நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒரு ஒரு தொழிற்சாலையிலும் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான லிட்டர் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு உபயோகப்படுத்துவாங்க. கம்பெனியோட சைஸை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். ஒரு உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் லிட்டர், 5 லட்சம் லிட்டர், 10 லட்சம் லிட்டர் வரைக்கும், 20 லட்சம் லிட்டர் வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய கம்பெனி எல்லாம் கூட இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ லிட்டர் வாட்டர் அவங்க உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா அத்தனையும் உங்களுக்கு வேஸ்ட் வாட்டராக தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அதுல 75% தண்ணியை வந்து திருப்பியும் ப்ராசஸ்க்கே இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுக்கான எல்லா தொழில்நுட்பங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கும், இன்ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் இருக்கும், மெட்டல்ஸ் நிறைய இருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நுண்ணுயிரிகளும் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து ஒரு ஒரு கேட்டகரியை நம்ம வந்து சுத்திகரிக்கப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கும், வாட்டர்ல சம்டைம் வந்து ஸ்மெல் இருக்கும், இதையும் நம்ம வந்து சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் கண்டென்ட் மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லயோ அல்லது சில டெக்னாலஜியில வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணிட்டு கடைசியா ஒரு மெம்பரேன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி போறப்போ 75% நன்னீராக மாற்ற முடியும். இந்த நன்னீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம ரீயூஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீரும் மாசுபடாம, நீர்னால நம்மளோட நிலங்கள் எதுவும் மாசுபடாம நம்ம தவிர்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நம்ம இதை பத்தி இன்னொரு நேரத்துல முழுமையாகவே நமக்கு பேசக்கூடிய நேரம் கிடைச்சிங்கன்னா பேசலாம். நான் உங்களுக்கு அதை ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த பூச்சிக்கொல்லி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு கட்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பல ஆண்டு காலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் அதுல மண்ணில் இறங்கி அந்த மண்ணில் நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சுறப்போ அதோட லீச்சிங் ஆகி அதாவது வடிஞ்சு திருப்பியும் நம்மளுடைய நீர்நிலைகளுக்கே போகுது. பக்கத்தில் இருக்கிற போருக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துக்கோ வந்து அந்த பூச்சிக்கொல்லியோட ரெசிடியல் சொல்லணும் பார்த்தீங்களா, அது கீழே இறங்கி அது திருப்பியும் பெரிய லெவலில் நமக்கு தாக்கத்தை கொண்டு வருது. அப்போ இதை எப்படிங்க நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறணும். ஸோ இயற்கை வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி பூச்சி வெரைட்டி எல்லாம் நிறையா இருக்குது. பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சிலது இருக்குது. இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகளை வச்சு நம்ம வந்து பூச்சிகளை விரட்ட முடியும். இதை நம்ம உபயோகப்படுத்தலாம். பூச்சி வெரைட்டிகள் நிறைய இருக்குது, அதை உபயோகப்படுத்தலாம். இப்படி பண்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பெனிஃபிட் நடக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது, ஒன்று. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தூய்மையாக இருக்குது, பெஸ்டிசைட் எதுவும் இல்லாமல் தூய்மையாக இருக்குது. ஸோ இது ஒரு காரணமாக நம்ம வந்து பண்றோம். அதனால என்னன்னா விவசாயிகள் அதிகமாக இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதாவது இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த வகையான பாதிப்பிலிருந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது நீரினால் ஏற்படக்கூடிய சில நோய்கள் இருக்குது. என்ன சார் நோய்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீர் மாசுபடுறதுனால அல்லது நீரில் இருக்கக்கூடிய சில தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம மனித குலத்துக்கு பல்வேறு வகையான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா மினரல் டிஃபிஷியன்சின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதாவது சத்து பற்றாக்குறை. சத்து பற்றாக்குறை எதனால சார் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணியை சுத்திகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்ம வந்து கண்டினியூஸா ஆர்ஓ வாட்டரை நம்ம குடிக்கிறோம். ஓகே, அந்த ஆர்ஓ வாட்டரை நம்ம குடிக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா உள்ள இருக்கக்கூடிய தாது உப்புக்களை அத்தனையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் சக்கர் தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கிறோம். இந்த மாதிரி தண்ணியை நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு குடிக்கிறப்போ நமக்கு உடம்புக்கு தேவையான சில தாது உப்புக்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பிபிஎம் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா, இவ்வளோ வால்யூம் ஆஃப் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை. பட் நம்ம அதிகமா பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர்ல இருந்து தான் கிடைக்கும் நம்மளோட ஃபுட்டில் இருக்கிறத விட. அப்ப நம்ம அந்த தண்ணீரே வந்து முழுமையாக சுத்தப்படுத்தி சத்த தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல மினரல் டிஃபிஷியன்சி ஃபார்ம் ஆகுது. மினரல் டிஃபிஷியன்சி ஆகுது அப்படின்னா நமக்கு பல்வேறு வகையான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வரும். குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சிகள் கம்மியாகும், குழந்தைங்களோட போன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாம இருக்கும், இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தண்ணி வந்து சரியான தண்ணியாக இருக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணி அதிகமாக உப்பாகவும் இருக்கக்கூடாது, உப்பை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணின தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது மினரல் அக்குமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது என்னன்னா அதிகமான தாது உப்புக்கள் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமான உப்பு தண்ணியா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட தண்ணி குடிக்கிற தண்ணியில 500 ppm தான் சால்ட் உப்புகள் தாது உப்புகள் வந்து கரைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்மளோட போர் வாட்டரையோ அல்லது கிணத்து தண்ணி இருக்கக்கூடிய வாட்டர்ல வந்து 500 ppmக்கு மேல இருக்கிற தண்ணிய ஒரு 800 or 1000 இருக்கிற தண்ணியை வந்து கண்டினியூஸா நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா மினரல் அக்குமுலேஷன் ஆகி நமக்கு வந்து நம்ம பாடியில நம்மளோட உடம்புல சில பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது. ஸோ கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அதிகமா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ வாட்டர் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் டெஸ்டிங் அப்படிங்கறது என்னன்னா, நம்மளோட தண்ணியை உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணிய என்னென்ன தாது உப்புக்கள் இருக்குது, என்னென்ன கண்டாமினேஷன் இருக்குது, அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு லெபார்டரியில நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றத நம்ம வந்து தவிர்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த மாதிரியான சில சர்வீஸும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஆராய்ச்சி நிறுவனத்துல நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணியை வந்து எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன டெஸ்ட் பண்றது, இது குடிக்கிறதுக்கு உகந்ததா, தண்ணியை பத்தி நீரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய சாப்டர். இதை பத்தி நம்ம ஒரு நாள் முழுக்க நம்ம பேசலாம். இது வந்து நம்ம மனித குலத்துக்கு மட்டுமல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துக்கும் முக்கியம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரலுக்கு நீங்க என்ன தண்ணியை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கோழி பண்ணை நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ கோழி பண்ணைக்கு நீங்க கோழிகளுக்கு கால்நடைகளுக்கு நீங்க வந்து தண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இவ்வளவு தாது உப்புக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கறக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. கட்டடங்கள் கட்ட போறோம், வீடு கட்டுறோம் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நார்ம்ஸ் இருக்கு. ஸோ தண்ணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் மற்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நார்ம்ஸ் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் இருக்கு. அதுக்கு உள்ள இருக்கணும், அதுக்கு மேல இருந்ததாவோ அல்லது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் நான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டரை வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்த டெஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா இப்ப எங்களோட ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா சில அதிர்ச்சி தரக்கூடிய சில ரிசல்ட் கூட இங்க நாங்க வந்து பாத்துருக்கிறோம். அப்பதான் அவங்களுக்கு புரியும், ஓ நம்ம இவ்வளவு நாள் பண்ணாம விட்டுட்டோம், இதனாலதான் சில நோய்கள் வந்திருக்குது அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்வாங்க. அதுக்கு முக்கியமான தண்ணியில் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிரி. ஸோ மைக்ரோபியல் கண்டாமினேஷன் சொல்லுவோம். இது வெரி பிக் சாப்டர், இதை பத்தி பேசுறோம்னாலும் இதுதான். இந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தண்ணியிலிருந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்ப நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா வந்து காய்ச்சல் வந்துருச்சு, தண்ணி குடிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி மாத்தி குடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தண்ணியில ஒரு ஒரு தண்ணியிலயும் ஒரு ஒரு வகையான கண்டாமினேஷன் சான்சஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக நுண்ணுயிர் அதாவது பாக்டீரியல் கண்டாமினேஷன், இது வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. இதனால என்னென்ன உபாதைகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வயிற்றுப்போக்கு வரும். நீங்க சரியா மைக்ரோபியல் கண்டாமினேஷன் அந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய தண்ணி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாந்தி வரலாம், தோல் அரிப்பு அல்லது தோல் நோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மைக்ரோபியல் கண்டாமினேஷன்னால நம்ம மனித குலத்துக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு. இந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இந்த நுண்ணுயிரியோட பாதிப்பு எந்தெந்த இடத்துல சார் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்குது, அதுக்கு அருகில உங்களோட போரோ அல்லது உங்களோட கிணறோ இருந்தது அப்படின்னா அந்த கிணத்து தண்ணியில வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர்ல தண்ணி போய் கலக்கிறப்போ, ஸோ சுத்திகரிக்கப்படாத தண்ணியை கொண்டு போய் நம்ம சர்ஃபேஸ் வாட்டர்ல கலக்கிறோம், ஒரு ஆறுலயோ ஒரு ஓடையிலயோ குளத்திலேயோ போய் கலக்கிறப்போ அதுல இந்த மாதிரியான மைக்ரோபியல் கண்டாமினேஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அந்த தண்ணியை கால்நடைகளோ அல்லது மனித குலமோ நம்ம எதுக்காவது உபயோகப்படுத்துறப்போ நமக்கு பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுத்திகரிக்கணும், இது ஒண்ணுதான் மேஜரா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுல நம்ம டொமஸ்டிக் யூஸ் நம்ம வீட்டுல எப்படி ஷேர் பண்றது அப்படின்னா நம்ம வந்து சுத்திகரிக்கப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு அவைலபிள். ஆர்ஓ நம்ம யூஸ் பண்ணலாம் வாட்டரோட பிடிஎஸ் பொறுத்து. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் கம்மியா இருக்கிற தாது உப்பு கம்மியா இருக்கிற தண்ணியும் குடிக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான உப்பு தண்ணி இருக்கக்கூடிய தண்ணியும் குடிக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தண்ணியில் இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட சுத்திகரிப்பு அமைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அங்கதான் நம்ம வந்து நிறைய பேர் நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு வந்து நம்ம ஆர்ஓ அப்படிங்கிற ஒரு யூனிட் நம்ம வந்து போறோம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்னன்னா டொமஸ்டிக் ஆர்ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து எல்லா இடத்துக்கும் அது அது சாத்தியமா அப்படின்னா இல்ல. யாரு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து உப்பு தன்மை கம்மியா இருக்கிறவங்க ஆர்ஓவை வந்து நம்ம போட்டு ஆர்ஓ இல்லாம இருக்கக்கூடிய யூவி அண்ட் ஓசோன் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வாட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். உப்பு அதிகமா இருக்கிறவங்க 1000 TDS 1500 TDS உப்பு அதிகமா இருக்கிறவங்க தான் ஆர்வோவை யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து என்னன்னா எல்லாருமே ஆர்வம் யூஸ் பண்றோம், அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் யூஸ் பண்றோம். இது இதெல்லாம் நம்ம சரியான புரிதலோட நம்ம பண்ணணும் அப்படின்னா வருங்கால சந்ததிகளை வந்து நம்ம பெரிய லெவல்ல பாதுகாக்க முடியும். ஏன்னா நீ குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஆர்வோ வாட்டரை குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கு மிக மிக அதிகமான காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த மாதிரியான முறைகள் இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ தண்ணியை வந்து நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து மேலாண்மை பண்ணணும், தண்ணியை வந்து எப்படி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம தண்ணி உபயோகப்படுத்தாம இருக்க முடியாது. இப்போ தொழிற்சாலைகள் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. இப்போ அந்த தண்ணி எப்படி எல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம், குடிக்கிற தண்ணியில என்னென்ன தண்ணிகள் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசி இருக்கிறோம். இந்த குறிப்பு கண்டிப்பாக வந்து புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை நீர் மேலாண்மையும் அதன் பயன்கள் பற்றியும் பல தகவல்களை வழங்கிய முனைவர் ES கார்த்தி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 638-00-77-95-0. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 638-00-77-95-0 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.